நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 22 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக, இலங்கையின் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் சகோதரருமான பசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளது தொடர்பிலான
செய்திகள்.
இலங்கையின் வடக்கே 25 வருடங்களுக்கு பிறகு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களின் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைக்கு கட்டிடம் கூட இல்லாதது பற்றிய செய்தி.
குறைவான பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். இந்த பாடசாலையை 5-6 வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் அதை அந்த நேரத்திலே செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அந்த பாடலிக்கூடத்துக்கு சரியான இளநிற கட்டடங்களோ எதுவும் இல்லை.
இந்திய மீனவர்கள் இன்று டில்லியில் நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திகள். பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்த ஒரு விரிவான பெட்டகம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சுத்துக்குழுப்பு வழக்கில் அரச வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜரானது முறைகேடானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது உட்பட பல செய்திகளை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
எம்எல் செயல்படுகின்ற ஹவுத்தி குழுவினர் சவுதி அரேபியா தலைமையிலான படைகளால் நடத்தப்படுகின்ற வான் தாக்குதல்கள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். தரையில் புதிய மோதல்கள் வெடித்திருக்கின்ற நிலையில் இந்த கோரிக்கை வந்திருக்கிறது. சவுதி ஆதரவு பெற்ற யெமனிய அரசுக்கு ஆதரவான பாதுகாப்பு படையினர் தங்குகின்ற ஒரு தளத்தை கிளர்ச்சியாளர்கள் தாக்கியிருக்கின்றனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து வான் தாக்குதலை நிறுத்துவதாக நேற்று அறிவித்திருந்த சவுதி அரேபியா மீண்டும் தன்னுடைய வான் தாக்குதல்களை துவங்கியது. அதே நேரம் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டுவரவும் ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
நைஜீரியாவில் போகோஹராம் தீவிரவாதிகளின் முக்கிய மறைவிடங்கள் இருப்பதாக நம்பப்படும் காட்டுப்பகுதியில் இறுதி தாக்குதல்களை அந்நாட்டு படையினர் நடத்தி வருவதாக அந்நாட்டு இராணுவம் கூறுகிறது. கெமரன் எல்லைக்கருகே உள்ள சம்பிசா காட்டுக்குள் தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாக இராணுவ பேச்சாளர் கிறிஸ் ஒலுகோலோடோ உறுதிப்படுத்தியுள்ளார். போகோஹராம் ஓடிக்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள நைஜீரிய அரசாங்கம் தற்போது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முகமது புஹாரி மே 29 தேதி பதவியேற்பதற்குள் அந்த அமைப்பை தோற்கடிக்கப் போவதாக உறுதி கூறியிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு முன்னர் ஷிபக் நகரிலுள்ள பள்ளிக்கூடத்திலிருந்து கடத்தப்பட்ட 200 அதிகமான மாணவிகள் இந்த காட்டுக்குள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது.
இந்திய அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக புதுடெல்லியில் நடந்த பேரணியில் கலந்து கொண்ட ஒரு விவசாயி தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். மேற்கு ராஜஸ்தானை சேர்ந்த அந்த விவசாயி மரத்தில் ஏறி சுருக்கு போட்டுக்கொண்டு தூக்கில் தொங்கியிருக்கின்றார். அப்படி செய்ய வேண்டாம் என்று அங்கிருந்து அரசியல் தலைவர்கள் கத்தியும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. பயிர்கள் பொய்த்து போனதால் தான் தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவரிடம் எடுக்கப்பட்டிருந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் குறித்து டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வருத்தம் வெளியிட்டிருக்கின்றார்.
पहली बात तो ये कि उस शख्स को राजस्थान से आकर यहां पर उन्होंने पेड़ से लटक के अपनी जान देने की कोशिश की.
தொழில்துறைக்கு தேவைப்படும் நிலங்களை பெறுவதற்கான முறைகளை எளிமைப்படுத்த அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு வலிமையான எதிர்ப்பு தோன்றியிருக்கிறது. வறுமை காரணமாகவும் மோசமான அறுவடை காரணமாகவும் ஆயிரக்கணக்கான இந்திய விவசாயிகள் ஆண்டுதோறும் தற்கொலை செய்து கொள்கின்றனர்.
உலகம் அழியப்போகிறது என்று நம்பும் ஆயுதம் தாங்கிய மதக்குழு ஒன்றின் உறுப்பினர்கள் பலருடன் அங்கோலா படைகள் நடத்திய மோதலில் அவ்வமைப்பின் பல உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த மோதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 200 வரை இருக்கலாம் என்று நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான யூனிட்டா கூறுகிறது. ஆனால் ஆளும் MPLA கட்சியோ இதில் 13 பேர் தான் கொல்லப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. 7 உலக ஒளி என்ற இந்த குழுவினை பின்பற்றுபவர்கள் கொல்லப்பட்டதை விசாரிக்க வேண்டும் என்று அங்கோலா அரசை யூனிட்டா வலியுறுத்தியிருக்கிறது. இந்த அமைப்பு 7 அட்வென்டிஸ்ட் என்ற கிறிஸ்தவ மதப்பிரிவின் ஒரு கிளையாகும். இந்த மதக்குழு உலகம் இந்த ஆண்டோடு முடிந்துவிடும் என்றும் நம்புகிறது. எனவே இந்த இயக்கத்தை பின்பற்றுபவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி மலைகளை நோக்கி செல்ல வேண்டும் என்று அது கூறியிருக்கிறது.
பீஜிங்கின் தியானாமென் சதுக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மாசித்தின் உருவப்படத்தின் மீது மை வீசி எரிந்த சீன பிரஜைக்கு 14 கால சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. சீன நாடாளுமன்றத்தின் வருடாந்திர கூட்டம் கடந்த ஆண்டு நடைபெற்ற சமயத்தில் மாசித்தின் உருவப்படத்தை சுன்பிங் என்பவர் களங்கப்படுத்தியதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் ஏன் இப்படி ஒரு செயலை அவர் செய்தார் என்பது குறித்து ஊடக தகவல்கள் தெரிவிக்கவில்லை. சீன புரட்சி மூலமாக கம்யூனிஸ்டுகளை ஆட்சி பீடத்தில் அமர வைத்த காரணத்தால் மாசித்துங்கின் படம் தியானாமென் சதுக்கத்தில் கடந்த 1949 தொடர்ந்து இருக்கிறது.
பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமை காலை கிறிஸ்தவ தேவாலயத்தில் திறந்த துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிட்டிருந்த அல்ஜீரிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் கூறுகிறது. 24 வயதுடைய சந்தேக நபரின் கார் மற்றும் வீட்டிலிருந்து பெருந்தொகையான ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை அரசின் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் முந்தைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரருமான பசில் ராஜபக்ஷ இன்று இரவு கொழும்பில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகின்றார் கொழும்பிலிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இன்று மாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் உதய ரொஹாண்டி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று நாடு திரும்பிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இன்று காலை விசாரணைகளுக்காக போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜரானார். மாலை வரை நடைபெற்ற நீண்ட விசாரணையின் பின்பு அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த வழக்கறிஞர் சில்வா, தற்போது அவரை கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு ஆஜர் செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதே போன்று திவிநகும திணைக்களத்தின் பணிப்பாளர் ஏ கே ரணவக்க மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக்கா ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் அறிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்பு வெளிநாடு சென்ற முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று நாடு திரும்பினார். கடந்த ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர இன்று மாலை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். விசேடமாக கடந்த ஆட்சிக்காலத்தில் திவிநகும திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடிகள் சம்பந்தமாக முன்னாள் அமைச்சரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர. இதேவேளை அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான வாக்குகளை வழங்க வேண்டுமானால் தேர்தல் முறை மாற்றங்கள் தொடர்பான சட்டமூலத்தையும் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பது அவசியம் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது எதிர்க்கட்சி தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவருமான நிமல் சிறிபாலடி சில்வா இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் ஒன்றுக்கு செல்வதற்காகவே ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய நிமல் சிறிபாலடி சில்வா, இதன் காரணமாகவே அந்த கட்சி 19வது திருத்த சட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். இதனை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் நடத்தப்பட வேண்டுமானால் அதற்கு முன்பு தற்போதைய தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்த நிமல் சிறிபாலடி சில்வா, தேர்தல் முறை தொடர்பான மாற்றங்களை தவிர்த்து 19வது திருத்த சட்டத்துக்கு மாத்திரம் தனது கட்சி ஆதரவளிக்க மாட்டாதென்றும் அறிவித்தார். 19வது திருத்த சட்டம் தொடர்பான உத்தியோகபூர்வ ஆவணம் இதுவரை தனது கட்சிக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய நிமல் சிறிபாலடி சில்வா, ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார். இதேவேளை 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாவிட்டால் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது பிரதி அமைச்சர் அஜித் பி பெரிரா இதனை தெரிவித்தார். பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மக்களுக்கு உறுதிமொழியொன்றை வழங்கியதாக தெரிவித்த அஜித் பி பெரிரா, எனவே அதனை நிறைவேற்றுவது ஜனாதிபதியின் முக்கிய கடமை என்றும் தெரிவித்தார். அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவை வழங்காவிட்டால் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பிரதி அமைச்சர் அஜித் பி பெரிரா.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதனிடையே இலங்கையில் தற்பொழுது அராஜகமான ஆட்சி ஒன்றை நடைபெறுகிறது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் தற்போது அராஜக ஆட்சி நடத்தப்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஸ்லாபத்தில் உள்ள விகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வழிபாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த அவர் பிபிசி செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாகவே இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நிதி மோசடி, பதவி துஷ்பிரயோகம் உட்பட பல குற்றச்சாட்டுகள் ஆளும் தரப்பினரால் சரமரியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். நாட்டில் தற்போது அராஜக நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமை உடனடியாக மாற்றப்பட வேண்டும். மாற்றவில்லை என்றால் பொருளாதார அபிவிருத்தி உட்பட நாட்டின் வளர்ச்சி முற்றாக இல்லாமல் போய்விடும். அதற்கான சமீட்சைகள் மிக தெளிவாக தென்படுகிறது. அத்தோடு இந்த அரசாங்கம் நிலையற்ற தன்மையில் இருப்பதும் தெளிவாக தெரிகிறது என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடனான சந்திப்பு தொடர்பிலும் அவர் தனது கருத்தை வெளியிட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது புதுமையான விடயமல்ல. அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர், நானும் கட்சியை சேர்ந்தவன், எனவே இங்கு புதிதாக பார்க்க வேண்டிய விடயம் ஒன்றுமில்லை என்றும் அவர் கூறினார். எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடனான சந்திப்பின் போது எதை பற்றி பேசப்போகிறார்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இந்திய இலங்கை செய்திகள் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடக்கே 25 வருடங்களுக்கு பிறகு தமது சொந்த இடங்களில் ஒரு தொகுதி மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அங்கு சென்றிருந்த பொழுது எவ்விதமான வசதிகளும் இல்லை என்று அந்த மக்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக பாடசாலைகள் கூட சமூக கூடங்களில் எந்தவிதமான பாதுகாப்பும் இன்றி நடத்தப்படுவதாக அங்கு சென்றுள்ள மக்கள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் விவரங்கள்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு இராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் மீள்குடியேற்றத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று அங்கு மீள்குடியேறியுள்ள மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பலவித போராட்டங்களின் பின்னர் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ள சிறிய பிரதேசத்தில் ஆவலோடு மீள்குடியேறிய தாங்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பதாக வளலாய் பகுதியில் மீள்குடியேறியுள்ள தேவ திரவியம் வினிசலாஸ் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். இதற்கிடையில் மீள்குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள வளலாய் மற்றும் வருத்தலைவிளான் ஆகிய கிராமங்களில் 25 வருடங்களின் பின்னர் 2 பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் அங்குள்ள நிலைமைகள் குறித்து வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுல ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வளலாய் அமெரிக்கன் மிஷன் தமிழ்கிழவன் பாடசாலை என்ற பாடசாலையை நாங்கள் மீள ஆரம்பித்திருக்கிறோம். குறைவான பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். இந்த பாடசாலையை 5-6 வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் அதை அந்த நேரத்திலே செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அந்த பாடலிக்கூடத்துக்கு சரியான நிரந்தர கட்டடங்களோ எதுவும் இல்லை. ஒரு சரசமூக நிலையத்தினுடைய கட்டடத்திலே அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த ஆண்டிலே அந்த அவர்களுடைய சொந்த காணியிலே கட்டங்களை போடுவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். இனி மக்கள் நிறைவாக வந்து சேர்ந்ததும் நாங்கள் அந்தந்த பிரதேசங்களிலே எந்தெந்த பாடசாலையில் இயங்கியதோ அவற்றை நாங்கள் மீள திறக்கலாம்.
இப்ப நீண்ட காலமாகவே இந்த மக்களிடம் இருந்திருந்தார்கள். அவர்களை மீள்குடியேற்றும் பொழுது அதற்கான வசதிகளை செய்துவிட்டு அவர்களை மீள்குடியேற்றம் செய்திருக்கலாம் அல்லவா?
ஆமா, வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். தனியிலிருந்து இடம்பெயர்ந்து நாங்கள் மீள்குடியேற்றிருந்த பொழுது அதிகமாக நேரடியாகவே அவர்களுக்கு தகரங்கள், தகர கொட்டகையை போடுவதற்கு தடிகள் போன்றவை வழங்கப்பட்டன. ஆனால் இந்த இடத்திலே அவற்றை அரசாங்கம் முன்வந்து செய்யவில்லை. கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும்.
இப்பொழுது வடமாகாண சபை இயங்க தொடங்கி இருக்கின்றது. மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் தேவையான வசதிகளை செய்ய வேண்டியது வடமாகாண சபையின் பொறுப்பாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் செய்யாவிட்டாலும் வடமாகாண சபை செய்திருக்கலாமே.
வடமாகாண சபைக்கு அதற்குரிய நிதி வசதிகள் இல்லை. வடமாகாண சபை நிதி ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் நிதியை கொண்டு நாங்கள் எங்களுடைய கருமங்களை ஆற்றிவிடுகிறோம். எனவே விசேடமாக மீள்குடியேற்ற அமைச்சர் இதிலே கரசனை செய்து அவர்தான் இந்த நிதியை எங்களுக்கு பெற வேண்டியிருக்கிறது. வடக்கு மாகாண சபையிலே எங்களுக்கு சொந்தமாக நிதி இல்லை. நிதியை வைத்திருப்பதற்கும் நிதி சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது முன்னிருந்த ஆளுநர் அவரை மறுத்துவிட்டார்கள். நாங்கள் ஒரு நிதியை உருவாக்கலாம், என்று நாங்கள் ஒரு நீதி சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை அவர்கள் மறுத்துவிட்டார். அதை அனுமதித்திருந்தால் சில வழிகளிலே எங்களிடத்திலே எங்களுக்குரிய நிதி பலம் சில வழிகளிலே இருந்திருக்கலாம். பாடசாலைகளை பொறுத்த மட்டும் அது மாகாணத்துக்குரிய விடயம் என்றபடினால் அதுக்குரிய கரிசனையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம்
என்றார் வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய செய்தி குறிப்பு அது. இதனிடையே தென்னிலங்கை மற்றும் மலையக பகுதிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் பொழுது முஸ்லீம் பாடசாலைகள் புறக்கணிக்கப்படுவதாக அரசில் அங்கம் வகிக்கும் சில முஸ்லீம் அமைச்சர்களும் சில முஸ்லீம் அமைப்புகளும் கூட குற்றம் சாட்டியுள்ளன. இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார் வரும் தகவல்கள்.
மலையகம் உட்பட பெருந்தோட்ட தமிழ் மொழி மூல பாடசாலை ஆசிரியர்கள் நியமனத்தில் முஸ்லீம் பாடசாலைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மலையக முஸ்லீம் அமைப்புகளினால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களான ரிசாத் பதியுதீன், ரவுஃப் ஹக்கீம் மற்றும் மலையக முஸ்லீம் கவுன்சில் பிரதிநிதிகள் கொண்ட குழுவொன்று இது தொடர்பில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசத்தை சந்தித்து அவரது கவனத்துக்கும் கொண்டு வந்துள்ளது. மலையகம் மற்றும் பெருந்தோட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு அடுத்த சில நாட்களில் 3000 ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் பெறவிருக்கின்றார்கள். இந்த நியமனத்தில் முஸ்லீம் பாடசாலைகள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் மலையக முஸ்லீம் கவுன்சில் தலைவரான எம்ஏ முகமத் முசாம்பில்.
இந்திய அரசாங்கத்தால மலையக தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆசிரியர் நியமனங்கள் சம்பந்தமாக ஒரு கெசட் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் கெசட் மூலமாக கடந்த மாதம் நிர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அதுல இருவரும் 28 திகதி நியமனங்கள் வழங்குவதற்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த குறிப்பிட்ட நியமனங்கள்ல மலையக முஸ்லீம் பாடசாலைகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 11 மாவட்டங்கள்ல உள்ள 720 மேற்பட்ட தமிழ் பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதுல முஸ்லீம் பாடசாலைகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. குறிப்பா தமிழ் மொழி மூலம் என்று சொல்லும் போது முஸ்லீம் பாடசாலைகளும் மூலம் தான் நடைபெறுகின்றன. அதாவது பெருந்தோட்டப்புற பாடசாலைகள் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருந்தாலும் நகர மத்தியில் உள்ள சில தமிழ் பாடசாலை பெருமையாக அனைத்து பாடசாலைகளும் ஒவ்வொரு நகர மத்தியில் உள்ள பாடசாலைகளும் தெரிவு செய்யப்பட்டு அதில் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் பாடசாலைகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. மிக குறிப்பாக சொன்னால் பெருந்தோட்டையில் இருக்கிற முஸ்லீம் வித்தியாலயம் பெருந்தோட்டத்துக்கு மத்தியில இருக்கிறது. ஆனால் அந்த பாடசாலை புறக்கணிக்கப்பட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழ் பாடசாலை என்று
தெரிவித்த அவர் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு விசேட ஏற்பாட்டில் ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுவது போல் முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விசேட ஏற்பாட்டில் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை கல்வி அமைச்சர் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்.
உடனடியாக இது சம்பந்தமாக ஆய்வறிக்கை ஒன்றை தயாரிக்கும்படி தமிழ் செயலாளர்கள் வேண்டியதோட விசேட வர்த்தமானி ஒன்றின் மூலமாக முஸ்லீம் பாடசாலைகளின் வெற்றிடங்களையும் கண்டறியப்பட்டு அந்த வெற்றிடங்கள் இருப்பதற்கான ஆட்சியர்ப்பு நடவடிக்கைகளும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி கல்வி அமைச்சர் காரிவசம் தனது செயலாளர்களுக்கு பணிப்புரை வழங்கினார்
என்றும் குறிப்பிட்டார் மலையக முஸ்லீம் கவுன்சில் தலைவரான ஏ.எம். முகமத் முசாம்பில்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக இந்திய செய்திகள் சில. இந்திய கடற்பரப்பில் பன்னாட்டு மீன்பிடி படகுகளை அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ள மீனாகுமாரி அறிக்கையை கண்டித்து மீனவர் அமைப்புகள் தலைநகர் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். இதுகுறித்து புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
மத்திய அரசே, மத்திய அரசே,
மத்திய அரசே, மத்திய அரசே,
பாரம்பரிய மீனவர்களின்
இந்தியாவில் பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ள மீனாகுமாரி குழுவின் அறிக்கையை ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தி தேசிய மீன்பிடி தொழிலாளர்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் இன்று புதன்கிழமை டில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் ஒன்று கூடி போராட்டத்தை நடத்தினார்கள். பன்னாட்டு நிறுவன மீன்பிடி கப்பல்களை இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார கடல் பரப்பிற்குள் அனுமதிக்க வேண்டும் என்கிற மீனாகுமாரி குழுவின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைக்கு எதிரான குரல்கள் தான் இந்த போராட்டத்தில் பிரதானமானதாக ஒலித்தது. அது தவிர மீன்பிடித்துறைக்கு என்று தனி அமைச்சகம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் மற்றும் பாரம்பரிய மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி கப்பல் உரிமை வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தனி அமைச்சகம் கோருவதன் நோக்கம் குறித்து தேசிய மீன்பிடி தொழிலாளர்கள் மன்றத்தின் நிறுவன உறுப்பினரான ஆண்டன் கூறும்போது
மோடி அரசு தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் அமைப்போம் என்று உறுதி கொடுத்தார்கள். ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. அந்த அமைச்சகம் விவசாயத்துறையின் கீழ் இருப்பதால் இவருடைய ஜிடிபி எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஆண்டுக்கு 12,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில் வெறும் 300 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது. அந்த 300 கோடி ரூபாயில் 300 கோடிக்கு மேல் அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் காசு கிடையாது, மீனவர்களுடைய வெல்பருக்காக எதுவும் கிடையாது
என்றார் தேசிய மீன்பிடி தொழிலாளர்கள் மன்றத்தின் நிறுவன உறுப்பினரான ஆண்டன். ஆழ்கடலில் மீன்பிடிக்க தேவையான அனைத்து திறன்களும் இந்திய மீனவர்களுக்கு உண்டு. அதனால் நாட்டின் பாரம்பரிய மீனவர்களுக்கு இது தொடர்பிலான பயிற்சியை வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் குரல்கள் எழுப்பப்பட்டது. ஏற்கனவே இத்தொழிலில் உள்ள மீனவர்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அரசாங்கம் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பது எந்த அளவுக்கு நியாயமானதாக இருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார் தேசிய மீன்பிடி தொழிலாளர்கள் மன்றத்தின் தலைவர் இளங்கோ.
இதனிடையே தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டது முறையற்றது என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களுடன் மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டது முறைகேடானதுதான் என்றாலும் இது தொடர்பிலான வழக்கில் மறுவிசாரணை தேவையில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று கூறியுள்ளது. அதே சமயம் இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி திங்களன்று வெளியிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்கை தாக்கல் செய்துள்ள திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் மற்றும் ஜெயலலிதா தரப்பிலான எழுத்துப்பூர்வமான மனுக்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்யலாம் என்றும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் 12ஆம் தேதிக்குள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கறிஞர் பவானி சிங்கை தமிழக அரசு நியமனம் செய்தது தவறு என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் ஆஜராகியது சட்டவிரோதமானது என்றும் கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் தான் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று செவ்வாய் அன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராகியது சட்டவிரோதமானது என அன்பழகன் தரப்பு வாதிட்டது. மேலும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் வழக்கறிஞர் பவானி சிங் பல சந்தர்ப்பங்களிலும் எடுத்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அவரது தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இவரை தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டத்திட்டப்படிதான் பவானி சிங் நியமனம் நடைபெற்றுள்ளது என்றார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய வழிகாட்டுதல்களை ஏற்றுதான் பவானி சிங் ஆஜராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே இந்த மனு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம்.பி. லோகூர் மற்றும் ஆர். பானுமதி ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பை வெளியிடுவதில் 2 நீதிபதிகளும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். இந்த காரணத்தால் இது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கிய செய்திக்குறிப்பினை கேட்டீர்கள். அடுத்ததாக சர்வதேச செய்தி ஒன்றுடன் சுவாமிநாதன்.
ஜப்பான் நாட்டு பிரதமர் அலுவலகத்தின் கூரையின் மேற்பகுதியில் கதிரியக்கத்தை வெளிப்படுத்துவதாக சோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அங்கே பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் சிறிய ரக கேமரா ஒன்றும் பொருத்தப்பட்டிருந்தது. புதிதாக வேலையில் சேர்ந்த ஒருவரை பிரதம அலுவலக அதிகாரி ஒருவர் கட்டிடத்தை சுற்றி காட்ட அழைத்து சென்று கொண்டிருந்த போது இந்த ஆளில்லா விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆளில்லா விமானத்தை யார் அனுப்பினார்கள், எதற்காக அனுப்பினார்கள் என்பது இன்னமும் கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் நடந்தபோது ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே கட்டணத்திற்குள் இருக்கவில்லை. அவர் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியாவிற்கு சென்றிருக்கின்றார்.
ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே அவர்கள் அலுவலகத்தில் ஆளில்லா வேவு விமானம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவல் குறித்து வழங்கியவர் சுவாமிநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பலகணி. இன்றைய பலகணியில் பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறும் தாக்குதல்கள் குறித்து பிபிசியின் ஷைமா கலீல் அனுப்பிய செய்திக்குறிப்பு, தமிழில் சுவாமிநாதன், உடன் பங்கேற்பு சீவகன் மற்றும் சங்கீதா ராஜன்.
முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2% குறைவு. இங்கே கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களில் பெரும்பாலானோர் கீழ் ஜாதி என்ற இழி நிலையை விட்டொழிக்க மதம் மாறியவர்கள். இத்தகைய கிறிஸ்தவர்கள் கழிப்பறை, மின்சாரம் போன்ற வசதிகளற்ற இடங்களில்தான் அதிகம் காணப்படுகின்றனர். கீழ்மட்ட வேலைகளைத்தான் இவர்கள் செய்கின்றனர். சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க, சமீப காலங்களாக பயங்கரவாதிகளாலும் மத நிந்தனை சட்டங்களாலும் இந்த சமூகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயங்களில் நடக்கும் தாக்குதல்களிலும் பலர் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகின்றனர். லாகூரின் யோகானாபாத் பகுதியில் சமீபத்தில் நடந்த தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர்.
யோகானாபாத் பகுதிக்குள் நுழையும் போதே அங்கே ஒரு இறுக்கமான சூழல் இருப்பதை உணர முடிகிறது. இங்கே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கே இருக்கின்ற நுழைவு வளைவுகளுக்கு கீழே கம்பி வலைகள் போடப்பட்டிருக்கின்றன. ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புக்கு நிற்கின்றனர். லாகூரில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இதுவும் ஒன்று. சில நாட்களுக்கு முன்பு இங்குள்ள இரண்டு தேவாலயங்கள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த தாக்குதலில் உயிரிழந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரட்டிகள் தேவாலயம் போகும் வழிநெடுக ஒட்டப்பட்டிருக்கின்றன. தீவிரவாதிகளால் தாங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டும் அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை என்று பாகிஸ்தான் கிறிஸ்தவர்கள் பல காலமாக புகார் செய்து வருகின்றனர். தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும் இதுபோன்ற வழிபாடுகளின் போது நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆகிய இரண்டு விடயங்களே முக்கியமாக வேண்டப்படுகின்றன. தேவாலயத்துக்குள் நுழைய முயன்ற தற்கொலை குண்டுதாரியை தடுத்தபோது பலியான ஒருவரின் மகள், 15 வயதான மீரா சாகிட். நடந்த விடயங்கள் இவருக்கு பெரும் மன வேதனையை
ஏற்படுத்தியிருக்கின்றன.
என்னுடைய அப்பா இல்லாமல் இருப்பது என்னவோ போல் இருக்கிறது. அப்பா குறித்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ஆயிரக்கணக்கான உயிர்களை காத்துள்ளார். அதே நேரம் எனக்கு என்னுடைய அப்பாவின் இழப்பு பெரியதொரு இழப்பு. அவர் எங்கள் அனைவரையும் மிகவும் நேசித்தார். அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இல்லாம எங்க குடும்பம் முழுமை பெறாது.
Here you can see the site of the blast and then you can see the damages around side. There were these shopkeepers who had their shops open.
குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளை சுட்டிக்காட்டுகின்றார் கிரைஸ்ட் சர்ச் தேவாலயத்தைச் சேர்ந்த முன்னணி உறுப்பினர் இர்ஷாத் அஷ்னாஸ். தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயங்களில் நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து லாகூரில் நடைபெற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. 2 பேர் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டனர். இதுபோன்ற செயல்களை கிறிஸ்தவர்கள் கண்டிப்பதாக இர்ஷாத் அஷ்னாஸ் வலியுறுத்துகின்றார். அதே நேரம் இதுபோன்ற வன்முறை செயல்கள் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு விரக்தியில் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
Well, there is no doubt that there would be anger among Christian community because they feel that they have been always neglected, there have been
கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்தவர்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. அவர்களது சொத்துக்கள் பறித்துக் கொள்ளப்படுகின்றன. பாரபட்சத்துக்கும் அநீதிக்கும் ஆளாவதாக மக்கள் மத்தியில் பயம் இருக்கின்றது. சிறுபான்மையினராக பாகிஸ்தானில் ஒரு சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. நீங்களாகவே வாழ முடியாது. சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதை நீங்கள் இப்பொழுதும் மறந்து விடவே முடியாது. யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக எந்த நேரத்திலும் வன்முறையை செய்யலாம். அதன் பிறகு இறை நிந்தனை சட்டத்தின் கீழ் உங்கள் மீது புகாரும் கொடுக்கலாம். அதன் பிறகு உங்களுடைய கதை அப்படியே முடிந்துவிடும்.
இந்த விஷயம் பற்றி பேச பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளை பிபிசி தொடர்பு கொண்டது. எம்மிடம் பேச அவர்கள் ஒத்துக்கொண்டனர். ஆனால் குறித்த நேரத்தில் குறித்த இடத்திற்கு அவர்கள் வரவில்லை. நாம் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. எழுத்துப்பூர்வமாக பதிலை தர முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துவிட்டனர். அரசாங்கத்திலும் தமக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று கிறிஸ்தவர்கள் குறைபடுகின்றனர். 342 பேர் கொண்ட தேசிய நாடாளுமன்றத்தில் வெறும் 5 பேர்தான் கிறிஸ்தவர்கள். 21 வயதான சட்டாயிஷ் சாம்பியல் மற்றும் அவரின் சகோதரி சபாயிஷ் போன்றோருக்கு இந்த விடயங்களெல்லாம் எப்போதும் முக்கியமாக மனதில் நின்று
கொண்டிருக்கின்றன. What if I say something, like, if I say something wrong, then I'll be like...
சில நேரத்தில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டால் நான் கொல்லப்படலாம் அப்படின்ற ஒரு பயம்.
Same here. We don't do not discuss anything about religion or anything like...
நான் பள்ளியிலும் கல்லூரியிலும் மதம் பற்றி ஏதும் பேச மாட்டேன்.
சபாயிஷ் நீங்கள் வங்கியில் வேலை செய்யணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பாகிஸ்தானில் நல்ல எதிர்காலம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
I don't think I have a future in Pakistan.
Why not?
Because of the discrimination. Most importantly, I'm a woman. Then after that, I'm a minority.
எனக்கு பாகிஸ்தானில் எதிர்காலம் இல்லை. இங்கே அதிகம் பாரபட்சம் இருக்குது. முக்கியமாக நான் ஒரு பெண், அதுவும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண், கிறிஸ்தவர். எனவே இங்கே எனக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதாக நான் நினைக்கல.
கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடப்பது என்பது இது முதல் முறை கிடையாது. ஆனால் யோகானாபாத் தாக்குதலோடு இவை முடிவு பெறப் போவதில்லை என்று இந்த சகோதரிகள் கருதுகின்றனர். கிறிஸ்தவர்கள் இங்கே எத்தகைய மோசமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இவர்களின் வாழ்க்கை தொடர்ந்து ஞாபகப்படுத்தி வருகிறது.
பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறும் தாக்குதல்கள் குறித்து பிபிசியின் ஷைமா கலீல் அனுப்பிய பெட்டகத்தை தயாரித்து தமிழில் வழங்கியவர் சுவாமிநாதன். அவருடன் பங்கேற்றவர்கள் சீவகன் மற்றும் சங்கீதா ராஜன். நேயர்களே, பிபிசி தமிழோசின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல் ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.